அத்தியாயம் 16. பிரார்த்தனை. பாடம் 250. பிரார்த்தனையின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என உங்கள் இறைவன் கூறுகிறான். 40வது அத்தியாயம் 60வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பணிவாகவும் மெதுவாகவும் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறுவோரை விரும்ப மாட்டான். 7வது அத்தியாயம் 55வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நம் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் நெருங்கி உள்ளேன், என்னிடம் பிரார்த்தித்தால் பிரார்த்தனை செய்பவரின் துவாவை நான் ஏற்கிறேன். 2வது அத்தியாயம் 186வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், துன்பத்திற்கு ஆளானவன் ஒருவனை அழைக்கும் போது அவனுக்கு பதில் கூறி தீமையை நீக்குபவன் யார்? 27வது அத்தியாயம் 62வது வசனம். ஹதீஸ் 1465. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துவாவும் வணக்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1479, திருமிதி 3247, 3372. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1466. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முக்கியமான கோரிக்கைகளை உள்ளடக்கி ஒன்று சேர்த்திருக்கும் பொதுவான துவாவையை விரும்புவார்கள், இதை தவிர மற்றதை விட்டு விடுவார்கள். அபூ தாவூத் 1482. ஹதீஸ் 1467. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும் ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கீனா அதாபன்னார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவில் மிக அதிகமாக இருந்தது. புகாரி 6389, முஸ்லிம் 2690. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் துவாவின் போது இந்த துவாவை கூறுவார்கள், மற்ற துவா செய்தாலும் இந்த துவாவையும் கூறுவார்கள் என்று அதிகமாக உள்ளது. துவாவின் பொருள், இறைவா, இவ்வுலகில் அழகிய வாழ்க்கையை அருள்வாயாக, மறுமையிலும் அழகிய வாழ்க்கையை அருள்வாயாக, நரக வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. ஹதீஸ் 1468. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்று கூறுவார்கள். முஸ்லிம் 2721. துவாவின் பொருள், இறைவா, நேர் வழியையும் இறை அச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாத நிலையையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். ஹதீஸ் 1469. தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் முஸ்லிம் ஆகிவிட்டால் அவருக்கு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். பின்பு அவரிடம், அல்லாஹும் மஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி என்று துவா செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். முஸ்லிம் 2697. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, இறைவனிடம் துவா கேட்கும் போது நான் என்ன கூற வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் மஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி என்று கூறுவீராக. இச்சொற்கள் உலகிற்கும் மறுமைக்கும் தேவையானதை உமக்கு ஒன்று சேர்த்துள்ளன என்று கூறினார்கள். துவாவின் பொருள், இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு நேர் வழி காட்டுவாயாக, எனக்கு சுகமளிப்பாயாக, எனக்கு உணவளிப்பாயாக. ஹதீஸ் 1470. அப்துல்லாஹிபின் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃப் அல் குலூபி ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅதிக என்று கூறுவார்கள். முஸ்லிம் 2654. துவாவின் பொருள், இறைவா, உள்ளங்களை திருப்புகின்றவனே, எங்களின் உள்ளங்களை உனக்கு கட்டுப்படுதலில் திருப்புவாயாக. ஹதீஸ் 1471. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சோதனைகளின் சிரமங்களையும் அவல நிலை ஏற்படுவதையும் கெட்ட விதி பகைவர்களின் மகிழ்ச்சி ஆகியவற்றை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6347, 6616. முஸ்லிம் 2707. மற்றொரு அறிவிப்பில், இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுஃபியான், இதில் ஏதோ ஒன்றை நான் அதிகமாக கூறிவிட்டேனோ என்று சந்தேகிக்கிறேன் என்று கூறினார். ஹதீஸ் 1472. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவா இஸ்மது அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வ ஜஅலில் ஹயாத ஜியாதத்தல் லி في كل خير وجعل الموت راحة لي من كل شر என்று கூறுவார்கள். முஸ்லிம் 2720. துவாவின் பொருள், இறைவா, என் காரியங்களின் பாதுகாப்பாக இருக்கும் என் மார்க்கத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக, என் வாழ்விடமாக உள்ள என் இவ்வுலகத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக, என் திரும்புமிடமாக உள்ள என் மறுமையை எனக்கு சீராக்கி வைப்பாயாக, என் வாழ்வை ஒவ்வொரு நல்லதிலும் எனக்கு அதிகரிப்பதாக ஆக்குவாயாக, என் மரணத்தை அனைத்து தீமைகளை விட்டும் எனக்கு ஆரோக்கியம் அளிப்பதாக ஆக்குவாயாக. ஹதீஸ் 1473. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும் அஹ்தினி வஸத்ததனி என்று கூறு என என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், அல்லாஹும் இன்னி அஸ்அலுகல் ஹுதா வஸ்ஸதாத என்று உள்ளது. முஸ்லிம் 2725. முதல் துவாவின் பொருள், இறைவா, எனக்கு நேர் வழி காட்டுவாயாக, என்னை சரிபடுத்துவாயாக. இரண்டாவது துவாவின் பொருள், இறைவா, நேர் வழியையும் சீர்படுத்துதலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். ஹதீஸ் 1474. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் ஹரமி வல் புக்லி வ அஊது பிக்க மின் அதாபில் கபரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யாய வ மமாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மற்றொரு அறிவிப்பில், வ தலாஇ தைனி வ கலபத்தி ரிஜாலி என்று உள்ளது. முஸ்லிம் 2706. முதல் துவாவின் பொருள், இறைவா, பலவீனம், சோம்பேறித்தனம், கோழைத்தனம், முதுமை, கஞ்சத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். மேலும் மரண வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் வாழ்வில் மற்றும் மரணத்தின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவது துவாவின் பொருள், கடனின் தீங்குகளை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1475. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தொழுகையில் நான் ஓதிக்கொள்ளத்தக்க ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم என்று கூறுவீராக என கூறினார்கள். புகாரி 834. முஸ்லிம் 2705. மற்றொரு அறிவிப்பில், எனது இல்லத்தில் தொடும் போது ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என கேட்டதாக உள்ளது. அதிகமான அநீதம் என்றும் பெரிய அநீதம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜுலுமன் கசீரன் கபீரன், அதாவது பெரிய அதிகமான அநீதம் என்று இணைத்து வாசிப்பது சரியாகும். துவாவின் பொருள், இறைவா, நான் என் ஆன்மாவிற்கு அதிகம் அநீதம் இழைத்து விட்டேன். உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார்கள். எனவே உன்னிடம் உள்ள மன்னிப்பின் மூலமாக என்னை மன்னிப்பாயாக. எனக்கு அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவன், கருணையாளன். ஹதீஸ் 1476. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஹதீயதி வஜஹலி வஇஸ்ராஃபி ஃபீ அம்ரி வமா அந்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஜித்தி வஹஸ்லி வஹதாயி வஅம்தி وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما انت اعلم به مني. انت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير. என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். புகாரி 6398, முஸ்லிம் 2719. துவாவின் பொருள், இறைவா, என் தவறை, என் அறியாமையை, என் காரியத்தில் நான் செய்த வீண் விரயத்தை, என்னை விட எதை பற்றி நீ அறிந்துள்ளாயோ அதையும், அதாவது அப்பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இறைவா, எனது திட்டமிட்ட எனது விளையாட்டுத்தனமான பாவத்தை, என் குற்றத்தை, என் விருப்பத்திலான பாவத்தை, என்னிடம் ஏற்பட்ட அனைத்தையும் எனக்கு நீ மன்னிப்பாயாக. இறைவா, நான் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்தவற்றை, என்னை பற்றி நீ மிக அறிந்துள்ளவற்றையும் நீ மன்னிப்பாயாக. நான் முந்தியும் பிந்தியும் செய்தவற்றை எனக்கு மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், நீயே அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஹதீஸ் 1477. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல் என்று தன் துவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். முஸ்லிம் 2716. துவாவின் பொருள், இறைவா, நான் செய்துள்ளவற்றின் தீங்கை விட்டும், நான் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1478. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமத்திக்க வ தஹவுலி ஆஃபியத்திக்க வ ஃபுஜாஅதி நிஹ்மத்திக்க வ ஜமீஇ சஹதிக்க என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆக்களில் ஒன்றாக உள்ளது. முஸ்லிம் 2739. துஆவின் பொருள், இறைவா, உன் அருள் நீங்குவதிலிருந்தும், நீ அளித்த உன் ஆரோக்கியம் விலகுவதிலிருந்தும், உன் திடீர் வேதனையிலிருந்தும், உன் அனைத்து கோபத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1479. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி والبخل والهرم وعذاب القبر. اللهم آتي نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اني اعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். முஸ்லிம் 2722. துவாவின் பொருள், இறைவா, பலவீனம், சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், பெரும் முதுமை, மன்னரை வேதனை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இறைவா, என் ஆத்மாவிற்கு இறை எச்சத்தை வழங்குவாயாக, மேலும் அதை சுத்தமாக்குவாயாக. நீயே சுத்தப்படுத்துபவர்களில் சிறந்தவனாவாய். நீயே ஆத்மாவின் நேசனாகவும் எஜமானனாகவும் உள்ளாய். இறைவா, பயனில்லாத கல்வியை விட்டும், இரையச்சமில்லாத இதயத்தை விட்டும், பயப்படாத ஆத்மாவை விட்டும், ஏற்கப்படாத துவாவை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1480. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும லக அஸ்லம்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஇலைக அனப்து வபிக ஹாசம்து வஇலைக ஹாக்கம்து ஃபக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அஃஅர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅஃஅரு லா இலாஹ இல்லா அன்த என்று கூறுவார்கள். சில அறிவிப்பாளர்கள் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், அதாவது எந்த திரும்புதலும் சக்தியும் அல்லாஹ்விடமே தவிர வேறில்லை என்று அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்ததாக அறிவிப்பு செய்கின்றனர். புகாரி 1120, முஸ்லிம் 769. துவாவின் பொருள்: இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன், உன் மீதே நம்பிக்கை கொண்டேன், உன்னிடம் பொறுப்பை ஏற்படுத்துகிறேன், உன்னிடமே திரும்புவேன், உன்னிடமே வாதாடுகிறேன், உன்னிடமே முறையிடுகிறேன். பாவங்களில் நான் முன் செய்ததையும் பின் செய்ய உள்ளதையும், இரகசியமாக நான் செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் நீ மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஹதீஸ் 1481. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தின் நாரி வ அதாபின் நாரி வ மின் ஷர்ரில் கினா வல் ஃபக்ரி என்ற இந்த சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அபு தாவூத் 880, திருமிதி 3495. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். இது அபு தாவூதின் வாசகமாகும். துவாவின் பொருள்: இறைவா, நரகத்தின் சோதனை, நரகத்தின் வேதனையை விட்டும், செல்வம் மற்றும் வறுமையின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1482. தன் சிறிய தந்தை குத்பா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக ஜியாத் இப்னு அலக்வா கூறுகிறார்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக்கி வல் அமாலி வல் அஹ்வாயி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். திருமிதி 3591. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, தீய குணங்கள், தீய செயல்கள், தீய ஆசைகள் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1483. ஷக்கல் இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்ஈ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிஸானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஈ என்று கூறுவீராக என கூறினார்கள். அபு தாவூத் 1551, திருமிதி 3492. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள்: இறைவா, என் செவியின் தீங்கை விட்டும், என் பார்வையின் தீங்கை விட்டும், என் நாவின் தீங்கை விட்டும், என் இதயத்தின் தீங்கை விட்டும், என் மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1484. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ சையில் அஸ்காமி என்று கூறுவார்கள். அபு தாவூத் 1554. துவாவின் பொருள்: இறைவா, தொழுநோய், கரும்புஷ்டம், பைத்தியம் மற்றும் மோசமான நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1485. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும இன்னி அஊது பிக மினல் ஜூஇ ஃபஇன்னஹு பிஸ்ஸல் தஜீஉ வ அஊது பிக மினல் கியானதி ஃபஇன்னஹா பிஸ்ஸத்தில் பிதானது என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 1547. துவாவின் பொருள், இறைவா, தீய தோடனாக இருக்கும் பசியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கெட்ட பண்பாக உள்ள மோசடியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 1486. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குறிப்பிட்ட தொகை தந்து விடுதலை பெற்றுக் கொள்வதாக எழுதி தந்த முகாதபா எனும் அடிமை ஒருவர் என்னிடம் வந்து, என் எழுத்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இயலாதவனாகிவிட்டேன், எனக்கு உதவுங்கள் என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த சில வார்த்தைகளை நான் உமக்கு கற்றுத்தரட்டுமா? மலை போல் உமக்கு கடன் இருந்தாலும் உம்மை விட்டும் அல்லாஹ் அதை நீக்குவான் என்று கூறிவிட்டு, அல்லாஹு மஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அஹ்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் என கூறு என்றும் கூறினேன். திருமிதி 3563. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா, உன் அனுமதிக்கப்பட்ட உணவின் மூலம் உன் தடை செய்யப்பட்ட உணவை விட்டும் எனக்கு போதுமாக்குவாயாக. நீ அல்லாத மற்றவரிடம் தேவையானதை விட்டும் உன் அருளால் எனக்கு வசதியை ஏற்படுத்துவாயாக. ஹதீஸ் 1487. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி வ அய்துனி மின் ஷர்ரி நஃப்ஸி என்ற இரண்டு சொற்களை கற்றுத்தந்தார்கள். திருமிதி 3483. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா, நேர் வழியை என் உள்ளத்தில் ஒதுக்கச் செய்வாயாக, என் ஆன்மாவின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. ஹதீஸ் 1488. அபுல் ஃபதல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவிடம் நான் கேட்கக்கூடியதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சில நாட்கள் நான் இருந்துவிட்டு மீண்டும் வந்தேன். இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவிடம் நான் கேட்கக்கூடியதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அப்பாஸ் அவர்களே, இறை தூதரின் சிறிய தந்தையே, அல்லாஹுவிடம் இவ்வுலகிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 3514. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1489. ஷஹ்ரிபுன் ஹவுஷப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமின்களின் அன்னையே, உங்கள் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது எந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், யா முக்கல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக என்பதுதான் அவர்களின் துவாவில் அதிகமாக இருந்தது என்று பதில் கூறினார்கள். திருமிதி 3522. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இதயங்களை புரட்டுபவனே, என் இதயத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயா. ஹதீஸ் 1490. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக, அல்லாஹும ஜஅல் ஹுப்பக أحب إلي من نفسي وأهلي ومن الماء البارد என்பது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாக்களில் ஒன்றாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 3490. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா உன் அன்பையும் உன் மீது அன்பு வைத்தோரின் அன்பையும் உன் அன்பை எனக்கு ஏற்படுத்தி தரும் செயலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இறைவா உன் அன்பை என் உயிரை விட, என் குடும்பத்தாரை விட, குளிர்ந்த நீரை விட எனக்கு மிக விருப்பமானதாக நீ ஆக்குவாயாக. ஹதீஸ் 1491. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 3525. ரபியா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து நஸையிலும் உள்ளது. ஹதீஸ் 1492. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்வார்கள். அதில் எதையும் நாங்கள் மனனம் செய்ததில்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, அதிகமாக துவா செய்கிறீர்கள், அதிலிருந்து எதையும் நாங்கள் மனனம் செய்யவில்லையே என்று கூறினோம். அதற்கு அவர்கள், அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளும் துவாவை உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று கூறிவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா ஸஅலக மின்ஹு நபியுக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆதக மின்ஹு நபியுக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆன வ அலைகல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று கூறுவீராக என கூறினார்கள். திருமிதி 3521. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நல்லவற்றை அனைத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீமையானவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீதான் உதவி கோரப்படுபவன். நான் கேட்பவைகள் அனைத்தையும் அருள்வது உன்னிடமே உள்ளது. எந்த திரும்புதலும் சக்தியும் உன்னிடமே தவிர வேறில்லை. ஹதீஸ் 1493. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாதி ரஹ்மதிக وعزائم مغفرتك والسلامة من كل اسم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்களில் ஒன்றாக இருந்தது. ஹாக்கிம் 1/525. முஸ்லிமின் நிபந்தனைப்படி இது சஹீஹ் என்று இமாம் ஹாக்கிம் அபு அப்துல்லாஹ் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா உன் அருளை பெற்றுத் தருபவற்றையும் உன் மன்னிப்பை உறுதியாக்குபவற்றையும் அனைத்து பாவங்களை விட்டும் நீக்குவதையும் அனைத்து நன்மைகளையும் வெற்றி பொருளாக ஆக்குவதையும் சொர்க்கத்தின் மூலம் வெற்றியையும் நரகத்திலிருந்து விடுதலையையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். பாடம் 251. முன்னே இல்லாதவருக்கும் துவா செய்வதின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், எங்கள் இறைவா எங்களுக்கும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக என்று அவர்களுக்கு பின் வந்தவர்கள் கூறுகிறார்கள். 59:10. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உம் பாவத்தையும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இறை விசுவாசிகளான பெண்கள் ஆகியோரின் பாவத்தையும் மன்னிக்கும்படி உம் இறைவனிடம் பிழை பொறுப்பு தேடுவீராக. 47:19. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிம் நபி செய்த துவா பற்றி, எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோரையும் இறை விசுவாசிகளையும் கேள்வி கேட்கப்படும் நாளில் மன்னிப்பாயாக. 14:41. ஹதீஸ் 1494. அபூ தர்தா ரலியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தம் சகோதரருக்காக மறைவாக துவா செய்யும் ஒரு முஸ்லிம் அடியானிடம், நீர் அவருக்காக கேட்ட நல்ல விஷயங்கள் போன்று உமக்கும் உண்டு என ஒரு மலக்கு கூறாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2732. ஹதீஸ் 1495. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமான ஒருவர் தன் சகோதரருக்காக மறைவாக செய்யும் துவா ஏற்கப்பட்டதாக அமையும். அந்த மனிதரின் தலை அருகே நியமிக்கப்பட்ட வானவர் ஒருவர் இருப்பார். அவர் தன் சகோதரருக்காக நல்லதை கேட்கும் போது அந்த வானவர் ஆமீன், உமக்கும் இது போலவே நல்ல விஷயங்கள் உண்டு என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2733. பாடம் 252. துவாவின் சட்டங்கள். ஹதீஸ் 1496. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரால் நன்மை செய்யப்பட்டவர் அதை செய்தவருக்கு ஜஸாகல்லாஹு கைரன், அதாவது அல்லாஹு உமக்கு நற்கூலி வழங்குவானாக என்று கூறினால், நன்றி கூறி அவரை புகழ்வதில் அவர் அதிகமாக நடந்து கொண்டவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2035. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1497. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு எதிராக நீங்களே துவா செய்யாதீர்கள், உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துவா செய்யாதீர்கள், உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதீர்கள். இப்படி துவா செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாஹுவிடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துவா ஏற்கின்ற அந்த நேரத்திற்கு உட்பட்டு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 3009. ஹதீஸ் 1498. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது அவன் சஜ்தா செய்த நிலையில் உள்ள போதுதான், எனவே அது சமயத்தில் துவாவை அதிகமாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 482. ஹதீஸ் 1499. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் என் இறைவனிடம் துவா செய்தேன், ஆனால் இதுவரை அவன் ஏற்கவில்லை என்று அவசரப்படாதவரை அந்த துவா ஏற்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6340. முஸ்லிம் 2735. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, பாவம் செய்யவோ அல்லது உறவை முறிக்கவோ வேண்டி துவா செய்யாத வரையிலும் அவசரப்படாத வரையிலும் ஒரு அடியானின் துவா ஏற்கப்பட்டே தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், நான் துவா செய்தேன், நான் துவா செய்தேன், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரியவில்லை என்று கருதி அவன் இதற்காக கவலை கொண்டு துவா செய்வதையே விட்டுவிடுவதுதான் அவசரப்படுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 1500. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்படும் துவா எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், இரவின் நடுப்பகுதியிலும் கடமையான தொழுகைகளுக்கு பின்னர் கேட்கப்படும் துவா ஆகியவை ஒப்புக்கொள்ளப்படும் துவாக்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். திருமிதி 3499. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1501. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவிடம் துவா செய்யும் பூமியில் வசிக்கின்ற எந்த முஸ்லிமும் குற்றமிழைப்பதை அல்லது உறவை பிரிந்திருப்பதை கேட்காமல் வேறு எந்த துவா செய்தாலும் அவருக்கு அதை அல்லாஹ் வழங்காமலோ அல்லது அவரை விட்டும் அதற்கு பகரமான தீமையை நீக்காமலோ இருப்பதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இனி நாங்கள் அதிகமாக துவா செய்வோம் என்று கூறினார். அதற்கு அல்லாஹுவும் கேட்பதை அதிகமாக வழங்குபவன்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 3573. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். அல்லது அவருக்கு அதற்கு பகரமாக கூலியை சேகரித்து வைக்காமலோ இருப்பதில்லை என்று அதிக வாசகங்களுடன் அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஹாக்கிமில் 1/493 உள்ளது. ஹதீஸ் 1502. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பம் ஏற்படும் போது لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات والأرض ورب العرش الكريم என்று கூறுவார்கள். புகாரி 6345, முஸ்லிம் 2730. துவாவின் பொருள்: மகத்துவமிக்கவனும் இரக்கமுள்ளவனுமான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. மகத்தான அரசின் அதிபதியான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் கண்ணியமான அரசின் இறைவனுமான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. பாடம் 253. இறைநேச செல்வர்களின் அதிசய நிகழ்வும் அவர்களின் சிறப்பும். அல்லாஹ் கூறுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் நேசர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள். அவர்கள் யாரெனில் அவர்கள் தாம் இறை நம்பிக்கையாளர்கள், மேலும் அல்லாஹுவை பயப்படுபவர்களாகவும் உள்ளனர். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் சுப செய்தி உண்டு. அல்லாஹுவின் வார்த்தைகளுக்கு மாற்று இல்லை. இதுவே மகத்தான வெற்றியாகும். 10வது அத்தியாயம் 62-64 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மரியமே, பேரித்தம்பழ மரக்கிளையை உழுக்குவாயாக, உன் மீது பழுத்த பேரித்தம்பழங்களை அது கொட்டும், அப்பழங்களை சாப்பிடுவாயாக, ஊற்று நீரை பருகுவாயாக. 19வது அத்தியாயம் 25 மற்றும் 26 வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெஹ்ராபிற்கு செல்லும் பொழுதெல்லாம் மரியம் அவர்களிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, உனக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்டார். இது அல்லாஹுவிடமிருந்து வந்ததுதான். நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என மரியம் கூறினார். 3வது அத்தியாயம் 37வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களையும் அல்லாஹுவை தவிர அவர்கள் வணங்குபவற்றையும் நீங்கள் விலகிவிட்ட பொழுது குகையின் பக்கம் ஒதுங்குங்கள். உங்களின் இறைவன் தன் அருளை உங்களுக்கு பரவலாக்குவான், உங்களின் காரியத்தில் உங்களுக்கு இலகுவை வழங்குவான் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். சூரியனை அது உதயமாகும் போது அவர்களின் குகையை விட்டும் வலது பக்கம் சாய்வதாகவும், அது மறையும் போது அது அவர்களின் இடது பக்கம் கடந்து செல்வதாகவும் நீர் பார்ப்பீர். 18வது அத்தியாயம் 16 மற்றும் 17 வசனங்கள். ஹதீஸ் 1503. அபு முஹம்மத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபு பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திண்ணை தோடர்கள் ஏழைகளாக இருந்தனர். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம் 2 பேர் உணவு இருந்தால் 3ஆம் நபரை அழைத்து செல்லட்டும், ஒருவரிடம் 4 பேர் உணவு இருந்தால் 5 அல்லது 6 நபர்களை அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள். அல்லது இது போல் கூறினார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேர்களை அழைத்து சென்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர்களுடன் சென்றார்கள். பின்பு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு, பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சிறிது நேரம் இருந்துவிட்டு இஷா தொழுதார்கள். பின்னர் வீடு திரும்பினார்கள். இரவில் அல்லாஹ் நாடிய நேரம் சென்ற பின் வந்தார்கள். அவரின் மனைவி, உங்கள் விருந்தினர்களை விட்டு போன காரணம் என்ன என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இரவு உணவு அளித்து விட்டாயா என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் வரும் வரை சாப்பிட மறுத்து விட்டார்கள் என்று அவர்களின் மனைவி கூறினார். தகப்பனார் திட்டுவார் என நான் அவர்கள் முன் வர பயந்து ஒதுங்கினேன். முட்டாளே என்று கூறி அழைத்த அவர்கள் என்னை திட்டினார்கள். பின்பு வந்தவர்களிடம், நீங்கள் மகிழ்வாக அன்றி சாப்பிடுங்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இதை ஒருபோதும் உண்ண மாட்டேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நாங்கள் அதில் ஒரு கைப்பிடி எடுத்தால் அதன் கீழ் அதையும் விட கூடுதலாக அது ஆகாமல் இருப்பதில்லை. இறுதியாக எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். இதற்கு முன் இருந்ததை விட மிக அதிகமாக அந்த உணவு இருந்தது. அந்த உணவை பார்த்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியிடம், பனு ஃபிராஸ் கூட்டத்தின் பெண்ணே, என்ன இது என்று கேட்டார்கள். என் கண்களின் குளிர்ச்சியே, இது முன்பை விட 3 மடங்கு கூடுதலாக உள்ளது என்று கூறினார்கள். உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். இந்த சத்தியம் ஷைத்தானால் ஏற்பட்டதாகும் என்று கூறிவிட்டு மீண்டும் அதில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டார்கள். பின்பு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து சென்றார்கள். அவர்களிடம் அந்த உணவு இருந்தது. எங்களுக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதன் தவணையும் முடிந்தது. எனவே நாங்கள் 12 நபர்களாக பிரிந்தோம். ஒவ்வொருவரிடமும் ஒரு குழுவினர் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை அல்லாஹ் அறிவான். அந்த உணவை அவர்கள் அனைவரும் சாப்பிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அதை உண்ணாமல் இருக்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அதை தானும் சாப்பிடாமல் இருக்க அவர்களின் மனைவியும் சத்தியம் செய்தார்கள். இதுபோல் விருந்தினரும் அவர் சாப்பிட்டால் தான் சாப்பிடுவோம் என சத்தியம் செய்தார்கள். உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சத்தியம் ஷைத்தானால் வந்ததாகும் என்று கூறி அந்த உணவை கொண்டு வர செய்து சாப்பிட்டார்கள். உடனே மற்ற அனைவரும் சாப்பிட்டார்கள். அவர்கள் ஒரு கைப்பிடி உணவை எடுத்ததும் அதன் கீழிலிருந்து அதை விட மிக கூடுதலானது. உடனே அவர்கள், பனு ஃபிரா சமூகத்தின் பெண்ணே, இது என்ன என்று கேட்டார்கள். என் கண்களுக்கு ஏற்பட்ட குளிர்ச்சியே, நிச்சயமாக இது இப்போது நாங்கள் சாப்பிடும் முன் இருந்ததை விட மிகவும் கூடுதலாக உள்ளது என்று கூறினார்கள். உடனே அனைவரும் சாப்பிட்டார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் அதை சாப்பிட்டார்கள் என்று நினைவு கூர்ந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகன் அப்துர் ரஹ்மானிடம், உம் விருந்தினரை உபசரிப்பீராக. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறேன். நான் வரும் முன் அவர்களுக்கு உணவளித்து ஓய்வெடுக்க செய்யும் என்று கூறினார்கள். அப்துர் ரஹ்மானும் வீட்டினுள் சென்றார். தன்னிடம் உள்ளதை அவர்களிடம் கொண்டு வந்து சாப்பிடுங்கள் என்றார். இந்த வீட்டின் உரிமையாளர், அதாவது அபூபக்கர், எங்கே என்று கேட்டார்கள். நீங்கள் சாப்பிடுங்கள் என அப்துர் ரஹ்மான் கூறினார். நம் வீட்டின் உரிமையாளர் வரும் வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று கூறினார்கள். உங்களின் விருந்துணவை எங்களிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் நிலையில் என் தந்தை வந்தால் இதற்காக நாங்கள் கோபத்திற்குள்ளாவோம் என்று அப்துர் ரஹ்மான் கூறினார். ஆனாலும் அவர்கள் மறுத்துவிட்டனர். தந்தை என் மீது கோபத்துடன் வருவார் என நான் அறிந்தேன். அவர் வந்தபோது நான் அவரை விட்டும் மறைந்து கொண்டேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நடந்ததை அவர்களிடம் கூறினார்கள். அப்துர் ரஹ்மானே என்று என் தந்தை அழைத்தார். நான் மௌனமாக இருந்தேன். மீண்டும் அப்துர் ரஹ்மானே என்று அழைத்தார். நான் மௌனமாக இருந்தேன். முட்டாளே, என் சப்தம் கேட்டதும் நீ வர வேண்டும் என உன்னிடம் சத்தியம் செய்கிறேன் என்று என் தந்தை கூறினார். உடனே நான் வெளியேறி முன் வந்தேன். நடந்ததை உங்கள் விருந்தினரிடம் கேளுங்கள் என்று கூறினேன். அவர் உணவு தந்தார். அவர் கூறுவது உண்மை என அவர்கள் கூறினார்கள். என்னை தானே எதிர்பார்த்திருந்தீர்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக இரவு உணவை சாப்பிட மாட்டேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் சாப்பிடும் வரை நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று மற்றவர்கள் கூறினர். உங்களுக்கு ஏற்பட்ட துயரமே, உங்களின் விருந்துணவை எங்களிடமிருந்து நீங்கள் ஏற்காமல் இருக்க காரணம் என்ன என்று கூறிவிட்டு அப்துர் ரஹ்மானை நோக்கி, உணவை கொண்டு வா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உணவு வந்ததும் தன் கையை வைத்து பிஸ்மில்லா என்று கூறி முதலில் சத்தியம் செய்தது ஷைத்தானால் வந்ததாகும் என்று கூறிவிட்டு சாப்பிட்டார்கள். மற்றவர்களும் சாப்பிட்டார்கள். புகாரி 602-6140, முஸ்லிம் 2057. ஹதீஸ் 1504. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் உள்ளத்தின் உதிப்பு ஏற்படுத்துவதன் மூலம் நல்லதை அறிவிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். என் சமுதாயத்தில் ஒருவர் இருப்பாரானால் நிச்சயமாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3689, முஸ்லிம் 2398. ஹதீஸ் 1505. ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூஃபாவின் கவர்னராக இருந்த சாயித் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபா வாசிகள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் குறை கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நீக்கிவிட்டு அவர்களின் பொறுப்பாளராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அவர் சரியாக தொழ வைக்க மாட்டார் என்றும் அவர்கள் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி குறை கூறியிருந்தனர். அவருக்கு ஆள் அனுப்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு இஸ்ஹாக்கே, நீங்கள் சரியாக தொழ வைக்கவில்லை என்று இவர்கள் கருதுகிறார்களே என்றார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நான் இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை போலவே தொழ வைத்தேன், அதில் குறை ஏதும் செய்ய மாட்டேன். இஷாவை நான் தொழ வைப்பேன், முதல் 2 ரக்காத்களை நீட்டுவேன், அதற்கு பிந்தைய 2 ரக்காத்களை சுருக்குவேன் என்று சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார். அபு இஸ்ஹாக்கே, உம் விஷயமாக இவ்வாறே கருதினேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒருவரை அல்லது சிலரை கூஃபா பகுதிக்கு கூஃபா வாசிகளிடம் இவரை பற்றி கேட்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினார்கள். அவர் பற்றி கேட்காத எந்த பள்ளிவாசலும் இல்லை. எல்லோரும் புகழ்ந்தே கூறினார்கள். இறுதியாக பனு அப சமூகத்தின் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவர் எழுந்தார். அவருக்கு உசாமா இப்னு கதாதா என்பது பெயராகும். அபு சாத் என்று அவருக்கு பட்ட பெயர் உண்டு. அப்போது அவர், இவர் பற்றி கேட்பதால் கூறுகிறேன், இந்த சாத் படைக்கு தலைமை ஏற்று நடத்தி செல்ல மாட்டார், சமமாக பங்கீடு செய்ய மாட்டார், வழக்குகளில் நீதியாக நடக்க மாட்டார் என கூறினார். அப்போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சஞ்சலம் அடைந்தவர்களாக, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, 3 விஷயங்களுக்கு நான் துவா செய்கிறேன். இறைவா, பிறர் பாராட்ட மெச்ச நின்ற இந்த உசாமா இப்னு கதாதா என்ற உன் அடியான் பொய்யராக இருந்தால் இவரின் வயதை நீளமாக்குவாயாக, மேலும் அவரின் வறுமையை நீளமாக்குவாயாக, குழப்பங்களில் அவரை சிக்க வைப்பாயாக என்று கூறினார். அதன் பின் யாராவது அவரை பற்றி அவரிடம், அதாவது உசாமா இப்னு கதாதாவிடம் கேட்டால், நான் குழப்பத்திற்குட்பட்ட வயது முதிர்ந்த கிழவன், சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துவா என்னை பிடித்து விட்டது என்று கூறுபவராக இருந்தார். ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக கூறும் அப்துல் மலிக் இப்னு உமைர் என்பார், அவரின் முதுமை காரணமாக அவரின் 2 புருவங்களும் 2 கண்கள் மீது விழுந்து தொங்கியதை நான் கண்டேன். மேலும் அவர் வழிகளில் செல்லும் பெண்களை கிள்ளி இடையூறு செய்பவராகவும் இருந்தார் என்று கூறுகிறார். புகாரி 755, முஸ்லிம் 453. ஹதீஸ் 1506. உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சாயித் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி கவர்னர் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களிடம் அவுசின் மகள் அர்வா வழக்கு தொடுத்தார். இவர் என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்துக் கொண்டார் என்று வாதாடினார். அப்போது சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட செய்திக்கு பின் இப்பெண்ணின் நிலத்தை நான் எடுப்பேனா என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன கேட்டீர் என்று மர்வான் கேட்டார். பிறர் நிலத்தில் ஒரு சான் பகுதியை ஒருவர் அநீதமாக எடுத்தால் மறுமை நாளில் அவருக்கு 7 பூமி கணத்தை கழுத்தில் மாலையிடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்றார் ஸாயித் ரலியல்லாஹு அவர்கள். இதன் பின் வேறு ஆதாரம் நான் கேட்க மாட்டேன் என்று மர்வான் கூறினார். உடனே ஸாயித் ரலியல்லாஹு அவர்கள், இறைவா, இந்த பெண் பொய் கூறுபவளாக இருந்தால் இவளின் பார்வையை குருடாக்குவாயாக, அந்த நிலத்திலேயே இவளை இறக்கச் செய்வாயாக என்று கூறினார். அதன்படி அந்த பெண் தன் பார்வையை இழந்து விட்டாள். ஒரு நாள் அவள் தன் நிலத்தில் நடந்து சென்ற போது ஒரு குழியில் தடுக்கி விழுந்து இறந்து விட்டாள். புகாரி 3198, முஸ்லிம் 1610. முஹம்மது இப்னு ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் என்பார் இதே கருத்துப்படி கூறியது முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அந்த பெண்ணை சுவரை தேடும் குருடியாக நான் கண்டேன். சாயிதின் துவா என்னை பிடித்து விட்டது என்று கூறுவாள். இந்த பெண் வழக்கு தொடர்ந்த இடத்தின் வீட்டு கிணற்றில் விழுந்த அவள் அதிலேயே இறந்தாள். அதுவே அவளின் மண்ணறையாக இருந்தது. ஹதீஸ் 1507. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹத் களத்தில் இருந்த போது இரவு என் தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அழைத்து, மகனே, நபி தோழர்களில் கொல்லப்படுவோரில் முதல் நபராக இருப்பேன் என நான் கருதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற மக்களில் உன்னை விட என்னிடம் மிக கண்ணியமானவராக எவரையும் நான் எனக்கு பின் விட்டு செல்லவில்லை. எனக்கு கடன் உள்ளது, அதை நல்ல முறையில் நிறைவேற்று. உன் சகோதரிகளிடம் நல்ல விதமாக நடந்து கொள் என்று கூறினார். காலையில் நான் எழுந்த போது இறந்தோரில் முதல் நபராக அவர் இருந்தார். அவரின் கபரிலே அவருடனேயே மற்றொருவரையும் சேர்த்து அடக்கம் செய்தேன். பின்பு தனியாக அவரை அடக்கம் செய்யாமல் வேறொருவருடன் சேர்த்து அடக்கம் செய்து விட்டோமே என என் உள்ளம் நிம்மதி இழந்தது. அவரை தனியாக அடக்கம் செய்ய 6 மாதத்திற்கு பின் அவரின் கபரை தோண்டினேன். அப்போது அவர் அன்று அடக்கம் செய்யப்பட்டது போலவே இருந்தார். அவரின் காது மட்டும் சிதைந்திருந்தது. உடனே புதிய கபரில் அவரை தனியாக அடக்கம் செய்தேன். புகாரி 1351. ஹதீஸ் 1508. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோடர்களில் இருவர் கடினமான இருள் படர்ந்த ஓர் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அவ்விருவருடனும் அவர்களின் முன்னே 2 விளக்குகள் போல் சென்று கொண்டிருந்தது. அவ்விருவரும் ஓரிடத்தில் பிரிந்து சென்ற போது அந்த 2 விளக்குகளும் ஒவ்வொருவருடன் ஒரு விளக்கு என பிரிந்து விட்டது. அவ்விருவரும் அவரவர் வீடு போய் சேரும் வரை அந்த வெளிச்சம் இருந்தது. புகாரி 3639, 3805. புகாரியில் பல வழிகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் சிலவற்றில் அவ்விருவரில் ஒருவர் உஸைத் இப்னு ஹுதைர், மற்றொருவர் அப்பாத் இப்னு பிஷர் ஆகியோர் என்றுள்ளது. ஹதீஸ் 1509. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் கொண்ட சிறிய படையை அனுப்பினார்கள். அதற்கு ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்தார்கள். உஸ்பான் மக்கா ஆகிய ஊர்களுக்கு இடையே உள்ள ஹத்தாத் என்ற பகுதி வரும் வரை நடந்தார்கள். ஹுதைல் கோத்திரத்தை சார்ந்த ஹையி என்ற கூட்டத்தாருக்கு இவர்கள் பற்றிய செய்தி கூறப்பட்டது. இந்த கூட்டத்தாரே பனு லிஹியான் என்று கூறப்படும். உடனே அம்பேயும் 100 பேர் கொண்ட வீரர்கள் அவர்களை விரட்டினர். அவர்களின் பாத சுவடுகளை பின்தொடர்ந்தனர். ஆசிமும் அவரின் கூட்டாளிகளும் இவர்களின் வருகையை உணர்ந்த போது ஒரு உயரமான இடத்திற்கு ஏறினார்கள். அவர்களை அந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டது. இறங்கி வாருங்கள், உங்களின் கைகளை கொடுங்கள், உங்களில் எவரையும் கொல்ல மாட்டோம் என உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் என்று கூறினார்கள். உடனே ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கூட்டத்தார்களே, நிச்சயமாக இறை மறுப்பாளரின் பொறுப்பில் நான் இறங்க மாட்டேன் என்று கூறிவிட்டு, இறைவா, எங்களை பற்றிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிப்பாயாக என்று துவா செய்தார்கள். உடனே அம்பை அவர்கள் எரிந்து ஆசிம் ரலியல்லாஹும் அவர்களை கொன்றார்கள். நபி தோழர்களில் மூவர் அவர்களின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு மலையில் இருந்து கீழே இறங்கினர். அவர்களில் குபைப் ரலியல்லாஹும் அவர்கள், ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹும் அவர்கள் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு தாரிக் ரலியல்லாஹும் அவர்கள் ஆகியோர் ஆவார். அவர்கள் இறங்கியதும் அவர்களின் வில் நான்களை அவிழ்த்து அதன் மூலம் அவர்களை கட்டி போட்டார்கள். அவர்களில் மூன்றாம் நபர், இது முதல் மோசடியாகும், அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களுடன் வரமாட்டேன், எனக்கு முன் இறந்த இவர்களிடம் எனக்கு முன்மாதிரி உள்ளது என்று கூறினார். உடனே அவரை பிடித்து இழுத்தனர், ஆனால் அவர் அவர்களுடன் வர மறுத்துவிட்டார். உடனே அவரையும் அவர்கள் கொன்றார்கள். குபைப் ரலியல்லாஹும் அவர்கள், ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹும் அவர்கள் ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு நடந்தார்கள். இறுதியில் பத்ர் போருக்கு பின் மக்காவில் அந்த இருவரையும் விற்றார்கள். ஹாரிஸ் இப்னு ஆமீர் இப்னு நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் என்பவரின் மக்கள் குபைப் அவர்களை விலைக்கு வாங்கினார்கள். இவர்களின் தந்தை ஹாரிஸை பத்ர் போரில் குபைப் ரலியல்லாஹும் அவர்கள் கொன்றுவிட்டார்கள். இவர்களிடம் கைதியாக குபைப் ரலியல்லாஹும் அவர்கள் இருந்தார்கள். முடிவாக அவரை கொல்வது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஹாரிஸின் மகளிடம் முடிவெட்டி கொள்ள கத்தி ஒன்றை குபைப் ரலியல்லாஹும் அவர்கள் இரவலாக கேட்டிருந்தார். அதை அவள் இரவலாக தந்தாள். ஒருமுறை அவள் கவனக்குறைவாக இருந்த போது அவளுடைய மகன் குபைப் ரலியல்லாஹும் அவர்களின் அறைக்குள் வந்தான். அவரது கையில் கத்தி இருக்கும் நிலையில் அவரின் மடியில் அக்குழந்தை இருப்பதை கண்டு திடுக்குற்றாள். இதை அறிந்த குபைப் ரலியல்லாஹும் அவர்கள், இந்த சிறுவனை கொலை செய்து விடுவேன் என பயப்படுகிறாயா? அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று கூறினார். பின்னர் இது பற்றி அப்பெண் கூறும்போது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக குபைப் அவர்களை விட சிறந்த கைதி ஒருவரை நான் கண்டதில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாள் அவரிடம் கையில் பேரித்தம்பழக்குலை ஒன்றை வைத்து சாப்பிடுபவராக கண்டேன். ஆனால் அவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். மேலும் இந்த பேரித்தம்பழம் மதீனாவில் இருந்ததும் இல்லை என்று கூறிவிட்டு, நிச்சயமாக குபைபுக்கு அல்லாஹ் அளித்த உணவு அது என்று அப்பெண் கூறினார். குபைப் ரலியல்லாஹும் அவர்களை கொலை செய்ய மக்காவின் ஹரம் பகுதியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு அவர்கள் வெளியேற்றிய போது அவர்களிடம் குபைப் ரலியல்லாஹும் அவர்கள், இரண்டு ரகாத்துகள் நான் தொழுவதற்காக என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். அவர்களும் அவரை விட்டுவிட்டனர். குபைப் ரலியல்லாஹும் அவர்கள் இரண்டு ரகாத்துகள் தொழுதார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் எண்ணாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் தொழுகையை கூடுதலாக்கி இருப்பேன் என்று கூறிவிட்டு, இறைவா அவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவாயாக, அவர்களை பிரித்துக் கொள்வாயாக, அவர்களில் எவரையும் விட்டுவிடாதே என்று பிரார்த்தித்துவிட்டு பின்வரும் கவிதையை கூறினார். முஸ்லிமாக நான் கொல்லப்படுவதால் நான் கவலைப்படவில்லை. அல்லாஹுக்காக என் இருப்பிடம் எந்த திசையில் இருந்தாலும் இது இறைவனின் முடிவில் உள்ளதாகும். அவன் நாடினால் வெட்டப்பட்ட என் உறுப்புகளின் மூட்டுகளில் அவன் பரக்கத் செய்வான். பொறுமையாக திட்டமிட்டு கொல்லப்படும் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுவது என்ற அழகிய நடைமுறையை ஏற்படுத்தியவராக குபைப் ரலியல்லாஹும் அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஏற்பட்ட கதியை மற்ற தோழர்களிடம் மதீனாவில் எடுத்துரைத்தார்கள். மக்கா குறைஷிகளில் சிலர் ஆசிம் கொல்லப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டதால் அவருடைய ஏதேனும் ஒரு உறுப்பை எடுத்து வந்து உறுதிப்படுத்திட வேண்டி ஆசிம் இப்னு சாபித்தை நோக்கி ஒரு கூட்டத்தாரை அனுப்பினர். காரணம், இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவரை கொலை செய்திருந்தார். உடனே அல்லாஹ் மேகம் போன்று தேனீக்களை அனுப்பினான். அவர்களின் படையினரை விட்டும் அவரை அவை பாதுகாத்தன. அவரிடமிருந்து எதையும் அவர்கள் வெட்டி செல்ல அவர்களால் இயலவில்லை. புகாரி 3045. இந்த பாடத்திற்கு ஏற்ற சரியான ஹதீஸ்கள் பல உண்டு. இந்த நூலில் பல இடங்களில் அவை இடம்பெற்றுள்ளன. ஒரு துறவியிடமும் சூனியக்காரனிடமும் சிறுவன் வந்தது பற்றிய 30வது ஹதீஸ் இவற்றில் ஒன்றாகும். மேலும் ஜுரைஜ் பற்றிய 259வது ஹதீஸும், குகை வாசல் மூடப்பட்ட குகைவாசிகள் பற்றிய 12வது ஹதீஸும், இன்னாரின் தோட்டத்தில் மழை பெய் என்ற வானில் சப்தத்தை கேட்ட மனிதர் பற்றிய 562வது ஹதீஸும் மற்றும் இவை அல்லாதவையும் இவற்றில் உள்ளதாகும். இந்த பாடத்திற்கு பிரபலமான அதிக ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹ் போதுமானவன். ஹதீஸ் 1510. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு விஷயத்தை இதை இவ்வாறே நான் எண்ணுகிறேன் என்று அவர் கூறினால் அது அவர் எண்ணியது போலவே அமைந்திருக்கும். புகாரி 3866.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.